ஓம் சாந்தி. முரளி தேதி 7/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இதுவரை படித்த அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: பாரதத்தில் சத்யுக ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்றால் எந்த ஒரு பலம் வேண்டும்? பதில்: தூய்மையின் பலம். நீங்கள் சர்வசக்திவான் தந்தையுடன் யோகம் செய்து தூய்மையாகிறீர்கள். இந்த தூய்மையின் பலத்தினால்தான் சத்யுக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகிறது. இதில் சண்டையாகிய எந்த விஷயமும் கிடையாது. ஞானம் மற்றும் யோக பலமே பாவன உலகத்தின் அதிகாரியாக ஆக்கிவிடுகிறது. இதே பலத்தினால் ஒரே வழியின் ஸ்தாபனை, அதாவது சத்யுகத்தின் ஸ்தாபனை ஆகிவிடுகிறது. பாடல்: கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள். இந்த பாடல் ஒன்றும் நம்மால் அமைக்கப்பட்டது கிடையாது. எப்படி மற்ற வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் சாரம் புரிய வைக்கப்படுகிறதோ, அதே போல ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள இப்பாடல்களின் சாரத்தையும் புரிய வைக்கின்றார். படகோட்டி அல்லது தோட்டக்காரன் அல்லது சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ஜீவன் முக்திக்காக பக்தி செய்கின்றார்கள். ஆனால் ஜீவன் முக்தி அல்லது சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு பகவானாவார். அதன் பொருளை குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் புரியாமல் உள்ளார்கள். சத்கதி என்றால் துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்தியின் பிராப்தி செய்விப்பது. இங்கு லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும் பொழுது இங்கு தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது என்பதை பாரதவாசி குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ராதே கிருஷ்ணரின் ராஜ்யம் என்று கூற முடியாது. உண்மையில் ராதே தாய்மார்களின் இனத்தவர் ஆவார். அவரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். பிறகும் கிருஷ்ணரை மிகவும் அன்பு செய்கின்றார்கள். ஊஞ்சலில் ஊஞ்சலாட்டுகின்றார்கள். கிருஷ்ணரின் ஜென்மாஷ்டமி கூட கொண்டாடுகின்றார்கள். ராதைக்கு ஜெயந்தி கொண்டாடுவதில்லை. உண்மையில் இருவருக்குமே கொண்டாட வேண்டும். ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரமோ யாருக்குமே தெரியாது. தந்தை வந்து தன்னுடைய மற்றும் அனைவரின் வாழ்க்கை சரித்திரத்தை கூறுகின்றார். சிவ பரமாத்மாய நமக என்று மனிதர்கள் கூறவும் செய்கின்றார்கள். ஆனால் அவரது வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது. மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்திற்கு சரித்திரம் பூகோளம் என்று கூறப்படுகிறது. உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பாடப்படுகிறது அல்லவா? எத்தனை மாநிலங்களில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள்? எவ்வளவு நிலப்பரப்பின் மீது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள்? எப்படி ஆட்சி புரிந்தார்கள்? பின் அவர்கள் எங்கு சென்றார்கள்? இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். உண்மையில் இது கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பமாகும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்துவிட்டுள்ளது. சங்கமத்தில்தான் பரம்பிதா பரமாத்மா வந்து மனிதர்களை பதீத நிலையிலிருந்து பாவன தேவதையாக ஆக்குகின்றார். உத்தம புருஷர்கள் அல்லது புருஷோத்தமராக ஆக்குகிறார். ஏனெனில் இச்சமயத்தில் மனிதர்கள் உத்தமமாக இல்லை, தாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். உயர்ந்த தரம், நடுத்தரம், தாழ்ந்த தரம், சத்தோ ரஜோ தமோ ஆகின்றார்கள். யார் நல்ல முறையில் ஞானம் கேட்கின்றார்களோ அவர்களை சத்தோ குணம் உடையவர்கள் என்று கூறுவார்கள். யார் கொஞ்சமாக கேட்கின்றார்களோ அவர்களை ரஜோ குணம் உடையவர்கள் என்று கூறுவார்கள். யார் கேட்பதே இல்லையோ அவர்களை தமோ குணமுடையவர்கள் என்று கூறுவார்கள். படிப்பில் கூட அவ்வாறே ஆகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்தோ பிரதான படிப்பு வேண்டும். எனவே சத்தோ பிரதானமான லக்ஷ்மி நாராயணர் ஆவதற்கான ஞானம் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. நரனிலிருந்து நாராயணர், நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆக வேண்டும். கீதைக்காக கூட நீங்கள் இது உண்மையான கீதை என்று கூறுகிறீர்கள். இது உண்மையான கீதா பாடசாலை, அதாவது சத்திய நாராயணன் ஆவதற்கான கதை, அல்லது உண்மையான அமர கதை, உண்மையான மூன்றாவது கண்ணின் கதை என்று நீங்கள் எழுதலாம். படங்களோ எல்லாமே உங்களிடம் உள்ளது. இவற்றில் முழு ஞானமும் உள்ளது. பிரஜாபிதா, பிரம்மா, குமார் குமாரிகளாகிய நாங்கள் பாரதத்தை சத்தோ பிரதானமாக ஸ்வர்கமாக ஆக்கியே விடுவோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உறுதியெடுக்கிறீர்கள். நீங்கள் இந்த செய்தியை தெரியப்படுத்த வேண்டும். காந்தியடிகள் கூட பாவன ராஜ்யத்தை விரும்பினார். எனவே அவசியம் இப்பொழுது பத்தீத்த ராஜ்யமாகும். சுயம் நாம் பத்தீத்தமாக இருக்கிறோம் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ராவணன் என்பது ஐந்து விகாரமாகும். ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால் அவசியம் அசுர சம்பிரதாயம் ஆகின்றார்கள் அல்லவா? ஆனால் இது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. எவ்வளவு பெரிய பெரிய குருமார்கள் கூட இந்த அளவிற்கு புரிந்து கொள்வதில்லை. நாங்கள் ஸ்ரீமத் படி பிரம்மா மூலமாக 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் என்று குழந்தைகளாகி நீங்கள் அறிவிப்பு விடுகிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்பொழுது தாழ்ந்த நிலையில் உள்ள புருஷர்களிலிருந்து சத்தோ பிரதான புருஷோத்தமராக ஆகிறீர்கள். மரியாதா புருஷோத்தமர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர்தான் ஆவார்கள். இப்பொழுது ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது. பிறகு வேறு தர்மங்கள் இருக்கவே இருக்காது. சத்யுகத்தில் ஒரு தர்மம், ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் நிரூபித்து புரிய வைக்கிறீர்கள். கிரேதாவில் சூரிய வம்சத்தில் இருந்து மாறி சந்திர வம்சத்திற்கு செல்கின்றார்கள் என்றாலும் கூட மொழி ஒன்றாகத்தான் இருக்கும். இப்பொழுதோ பாரதத்தில் அநேக மொழிகள் உள்ளன. நம்முடைய ராஜ்யத்தில் ஒரே ஒரு மொழி இருந்தது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். தற்சமயத்திலோ நிறைய பார்த்து கொண்டே இருப்பீர்கள். எப்படி பிரயாணம் செய்து பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது இப்பொழுது நம்முடைய வீடு வந்துவிட்டது என்று தங்களது தேசத்தின் பக்கம் பார்த்து குஷியடைகிறார்கள். அவ்வளவுதான், இப்பொழுதே போய் சந்திக்க போகிறோம் என ஆனந்தப்படுவர். அதுபோன்று உங்களுக்கு கூட உங்களது ராஜதானியின் காட்சி, அதாவது சாட்சாத்காரம் தெரிந்து கொண்டே இருக்கும். தங்களுடைய முயற்சியினுடைய சாட்சாத்காரம் கூட ஆகும். பாபா முயற்சி செய்யுங்கள் என்று நமக்கு எவ்வளவு சொல்கிறார் என்பதை பார்ப்பார்கள். இல்லையென்றால் ஐயோ ஐயோ என்பார்கள். மற்றும் பதவியும் குறைந்து போய்விடும். யோகத்தின் யாத்திரை பற்றி எல்லோருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள். புரிய வைப்பதோ மிகவும் சுலபமாகும். ஏன் இப்படி எவ்வளவு சுலபமானதாக உள்ளது? யார் தாமதமாக வருகின்றார்களோ அவர்களுக்கு நாளுக்கு நாள் சுலபமான ஞானம் கிடைக்கிறது. ஒரு வாரம் புரிந்து கொண்ட உடனேயே சுலபமாக புரிந்து கொண்டு விடுவார்கள். படங்கள் அதுபோல தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் மிக சரியான விளக்க உரை உள்ளது. 84 பிறவிகளின் சக்கரம் முற்றிலும் சரியாக உள்ளது. இது பாரதவாசிகளுக்காக உள்ளது. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் முழு ஞானம் உள்ளது. பத்தீத்த பாவனர் சத்கதி தாத்தா சுபாபாவின் வழிப்படி நாம் மீண்டும் சகஜ ராஜயோக பலத்தினாலே, நம் உடல் மனம் பொருளாலே பாரதத்தை ஸ்வர்கமாக ஆக்குகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்றவர்களுடைய எதையும் நாம் பயன்படுத்துவதில்லை. தங்களுடைய உடல் மனம் பொருளால் சேவை செய்கிறோம். யார் எவ்வளவு செய்கின்றார்களோ அவர்கள் தங்களது வருங்காலத்திற்காக அமைக்கிறார்கள். நீங்கள்தான் வீட்டின் உறுப்பினர்கள் ஆவீர்கள். உங்கள் மூலமாகத்தான் பாபா சத்யுக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். செலவு கூட நீங்கள்தான் செய்வீர்கள். உங்களது செலவு ஒன்றும் அதிகமாக இல்லை. நீங்கள் சுபாபாவை நினைவு மட்டும் செய்ய வேண்டும். கன்னியர்கள் என்ன செலவு செய்ய வேண்டியுள்ளது? அவர்களிடம் ஏதாவது இருக்கிறதா என்ன? பாபா தன் குழந்தைகளிடம் என்ன கட்டணம் வாங்குவார்? எதுவும் கிடையாது. பள்ளிக்கூடங்களிலோ முதலில் கட்டணத்தின் விஷயம் பேசுகிறார்கள். அங்கு கல்விக்காக எவ்வளவு செலவாகிறது? இங்கோ ஷுபாபா குழந்தைகளிடம் எப்படி பைசா வாங்குவார்? ஷுபாபா பைசா வாங்குவதற்கு தனக்கென்று வீடு அமைக்க வேண்டியிருக்கிறதா என்ன? குழந்தைகளாகிய நீங்கள் வருங்காலத்தில் ஸ்வர்கத்திற்கு சென்று வைர வைடூரியங்களின் அரண்மனையை அமைக்க வேண்டி உள்ளது. எனவே நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்களோ அதற்கான பலன் வருங்காலத்தில் உங்களுக்கு மாளிகையாக கிடைத்துவிடும். இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். எந்த அளவு யார் உடல் மனம் பொருளால் சேவை செய்வார்களோ அவர்கள் அங்கு அதற்கேற்றபடி அடைவார்கள். கல்லூரி அல்லது ஆஸ்பத்திரி கட்டுகிறார்கள். 10 லட்சம் 20 லட்சம் செலவிட வேண்டி வருகிறது. இங்கோ அவ்வளவு செலவு ஏற்படுவதில்லை. சிறிய வீட்டில் ஆன்மீக கல்லூரி அல்லது ஆஸ்பத்திரி அமைக்கிறார்கள். பாண்டவர்களின் ஆதி தலைவன் யாராக இருந்தார்? அவர்களோ கிருஷ்ணரின் பெயரை எழுதிவிட்டார்கள். உண்மையில் நிராகார பரமாத்மா ஆவார். உங்களுக்கு ஸ்ரீமத் அளிப்பவர் பகவான் ஆவார். மற்றபடி எல்லோரும் ராவண ராஜ்யத்தில் ராவணனின் வழிப்படி உள்ளார்கள். ராவணனினுடைய வழிப்படி எவ்வளவு அசுத்தமாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது இதே படைப்பு பழையதாக, பின்னர் அதுவே புதியதாக ஆகிறது. சிருஷ்டியில் பாரதம்தான் இருந்தது. பாரதம் புதியது, பாரதம் பழையது என்று கூறுவார்கள். புதிய பாரதமோ ஸ்வர்க்கமாக இருந்தது. பிறகு பாரதம் பழையதாக ஆகும் பொழுது நரகமாகும். இதற்கு பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது. மனிதர்களினுடைய விஷயமாகும். இங்கு சுகத்தின் பெயர் அடையாளமே இல்லை. இங்கு ஏதாவது சுகமா என்ன? சந்நியாசிகள் கூட இச்சமயத்தில் சுகத்தை காக்கை எச்சிலுக்கு சமம் என்கின்றார்கள். எனவே அவர்கள் இல்லறத்தை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் ஸ்வர்க்கம் அல்லது சத்யுகத்தின் ஸ்தாபனை செய்ய முடியாது. கிருஷ்ணபுரியோ பரமாத்மாதான் ஸ்தாபனை செய்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே சத்தோபிரதானமாக இருந்தது. எனவே கிருஷ்ணரை மிகவும் அன்பு செய்கின்றார்கள். ஏனெனில் தூய்மையானவர் அல்லவா? சிறிய குழந்தை பிரம்ம ஞானிக்கு சமம் என்று பாடவும் படுகிறது. சிறிய குழந்தைகளுக்கு விகாரங்கள் பற்றி தெரிந்திருப்பதில்லை. சந்நியாசிகளுக்கோ பிறகும் தெரியும். குழந்தையோ பிறவியிலேயே மகாத்மா ஆகும். குழந்தைகளுக்கோ தூய்மையான மலர் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் நம்பர் மலராவார். தூய்மையான புது உலகத்தின் முதல் இளவரசனாவார். ஜென்மம் எடுத்தவுடன் முதல் இளவரசன் என்று கூறுவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற குழந்தை கிடைக்க வேண்டும் என்று கிருஷ்ணரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். எப்படி ஆக வேண்டுமோ அப்படியே ஆகுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். ஒரே ஒரு கிருஷ்ணர் மட்டும் ஆகிறாரா என்ன? பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் எத்தனை பேர் ஆகிறார்கள்? 2வது 3வது என்று ஆகிறார்கள் அல்லவா? எனவே இங்கு கூட பரம்பரை உள்ளது. தந்தைக்கு பின்னால் மற்றவர்கள் சிம்மாசனத்தில் அமருவார். எப்படி வம்சம் இருக்கிறது, அதே போல இது வம்சமாகும். உங்களுடைய தொடர்பே கிறிஸ்தவர்களுடன் உள்ளது. கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்தவர் இருவருடையதும் ஒரே ராசியாகும். கொடுக்கல் வாங்கல் கூட தங்களுக்குள் நிறைய நடக்கிறது. பாரதத்தில் இருந்து அவர்கள் எவ்வளவு செல்வத்தை எடுத்து சென்றுள்ளார்கள், இப்பொழுது மீண்டும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரிட்டர்ன் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஐரோப்பிய வாசிகள் தங்களுக்குள் சண்டையிட்டு முடிந்து போய்விடுவார்கள். இது பற்றி கதை கூட உள்ளது. இரண்டு பூனைகள் சண்டையிட்டன. நடுவில் குரங்கு வெண்ணெயை சாப்பிட்டு சென்று விட்டது. இந்த விஷயம் தற்போதையதாகும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடுகிறார்கள். மேலும் ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக ஆழமான ஞானம் உள்ளது. நாம் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகளாகும் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. அப்படியின்றி நாம் குஜராத்தி ஆவோம், நாம் வங்காளத்தினர் ஆவோம் என்பதல்ல. அப்படி கிடையாது. இந்த கருத்து வேற்றுமை கூட நீங்கி போய்விட வேண்டும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகளாவோம். பிரம்மா மூலமாக சிவபாபாவின் ஸ்ரீமத் படி ஞானம் மற்றும் யோக பலத்தினாலே மீண்டும் நாம் நமது சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். யோக பலத்தினால்தான் நாம் பாவனமாகிறோம். தந்தை சர்வசக்திவான் ஆவார். அவரிடம் இருந்து பலம் கிடைக்கிறது. நீங்கள் உலக அரசாட்சி பெறுகிறீர்கள். இதில் சண்டை ஆகிய எதுவுமே நீங்கள் செய்வதில்லை. முழுமையான தூய்மையின் பலம் ஆகும். வந்து பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறவும் செய்கின்றார்கள். எனவே நினைவினுடையதே பலம் ஆகும். அப்படியின்றி அங்கு சிக்கலான வேலைகளில் போய்விட்டு எல்லாவற்றையும் மறந்து விடுவதல்ல. இங்கு நேரடியாக ஞான கடலின் அலைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நதிகளிலோ அந்த அலைகள் இருப்பதில்லை. கடலினுடைய ஒரே ஒரு அலை கூட எவ்வளவு தீமையை ஏற்படுத்தி விடுகிறது. பூகம்பம் ஏற்படும் பொழுது கடல் கூட பொங்கி எழும். கடலை வறண்டதாக ஆக்கி நிலங்கள் வாங்கியுள்ளார்கள். அந்த பூமியை பிறகு எவ்வளவு விலைக்கு விற்கிறார்கள்? இந்த மும்பையே இருக்காது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதற்கு முன்பு இந்த பாம்பே இருந்ததா என்ன? சிறிய ஒரு கிராமமாக இருந்தது. இந்த தாய்மார்கள் கள்ளம் கபடமற்றவர்கள் ஆவார்கள். அந்த அளவிற்கு எழுத படித்து தெரியாது. இங்கோ படித்தது அனைத்தையும் மறக்க வேண்டும். நீங்கள் எதுவுமே படிக்கவில்லை என்றால் நல்லது. படித்திருக்கும் மனிதர்கள் புரிந்து கொள்ளும் நேரத்தில் எவ்வளவு கேள்விகள் கேட்கின்றார்கள். இங்கோ தந்தையை நினைவு மட்டும் செய்ய வேண்டும், அவ்வளவே. எந்த ஒரு தேகதாரி மனிதர்களின் நினைவு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தைக்குதான் மகிமை உள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பகவான் ஆவார். பிறகு இரண்டாவது நம்பரில் பிரம்மா இருக்கின்றார். அவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் இருப்பதில்லை. இவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் இருப்பதில்லை. இவரை விட பெரியவர் வேறு யாருமே கிடையாது. ஆனால் எவ்வளவு சாதாரணமாக நடக்கிறார் பாருங்கள். எப்படி சாதாரண முறையில் குழந்தைகளிடம் அமர்கின்றார். ரயிலில் பயணம் செய்யும் போது இவர், அதாவது பிரம்மா பாபா யார் என்பது யாருக்கும் தெரியுமா என்ன? பகவான் வந்து ஞானம் அளிக்கின்றார் என்றால் அவசியம் பிரவேசம் செய்து ஞானம் அளிப்பார் அல்லவா? ஒருவேளை கிருஷ்ணராக இருந்தார் என்றால் ஒரே கூட்டம் கூடி போய்விட்டிருக்கும். பின் படிப்பிக்க கூட முடியாது. தரிசனம் மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். இங்கோ தந்தை மறைமுகமாக சாதாரண வேடத்தில் வந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் யாருக்குமே கண்ணுக்கு புலப்படாத, அதாவது மறைமுகமான சேனையாவீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் மீண்டும் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதிய தூய்மையான உடலை தரித்தீர்கள். இப்பொழுது அசுர சம்பிரதாயமாக உள்ளது. பிறகு தெய்வீக சம்பிரதாயமாக ஆகிவிடும். நாம் புது உலகத்தில் தெய்வீக உடலை தரித்து ஆட்சி புரிவோம் என்று ஆத்மா கூறுகிறது. ஆத்மா ஆண் ஆகும், உடல் இயற்கையாகும். ஆத்மா எப்பொழுது ஆண் ஆகும்? மற்றபடி ஆத்மா எப்பொழுதும் ஆணாகும். மற்றபடி சரீர கணக்கு வழக்குப்படி ஆண் உடல் அல்லது பெண் உடல் கிடைக்கிறது. ஆனால் நான் அவிநாசி ஆத்மா ஆவேன். இந்த சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது. கலியுகத்தின் விநாசம் கூட அவசியமாகும். விநாசத்தின் அறிகுறிகள் கூட முன்னால் பார்த்தீர்கள். அதே மகாபாரத போர் ஆகும். எனவே அவசியம் பகவான் கூட இருப்பார். எந்த ரூபத்தில், எந்த உடலில் என்பது குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நான் முற்றிலும் சாதாரண உடலில் வருகிறேன் என்றும் கூறுகின்றார். நான் கிருஷ்ணரின் உடலில் வருவதில்லை. இவரே முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார். நான் இவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவியிலும் கடைசியில் வருகிறேன் என்று கூறவும் செய்கின்றார். 84 பிறவிகள் சூரிய வம்சத்தின் குடும்பத்தார்தான் எடுக்கிறார்கள். அவர்களே முதல் நம்பரில் வருவார்கள். சாக்காரி விருட்சம் மற்றும் நிராகாரி விருட்சம் இரண்டு பற்றிய முழு ஞானம் உங்களுக்கு உள்ளது. மூல வசனத்தில் இருந்து வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் வருகிறார்கள். முதன் முதலில் தேவி தேவதா தர்மத்தின் ஆத்மாக்கள் வருகிறார்கள். பிறகு வரிசை கிரமமாக மற்ற தர்மத்தினர் வருகிறார்கள். படங்களின் விளக்கமோ மிகவும் உயர்ந்ததாக உள்ளது. குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். குமாரிகள் முன்னிலையில் இருக்க வேண்டும். ஒரு சில பெண் குழந்தைகள் இப்பேற்பட்ட விஷயங்களை புரிய வைத்தார்கள் என்றால் அற்புதமாகிவிடும் அல்லவா? எவ்வளவு பெயரை வெளிப்படுத்துவார்கள்? லௌகீக பெயர் மற்றும் அலௌகீக பெயர் இரண்டையும் புகழடைய செய்து விடுவார்கள். அல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சங்கம யுகத்தில் சிறந்த செயல்கள் செய்து புருஷோத்தமர் ஆக வேண்டும். தரத்தில் தாழ்ந்தவராக ஆகிவிடும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. இரண்டாவது, மறைமுகமான ரூபத்தில் தந்தைக்கு உதவி செய்பவராக ஆகி பாரதத்தை ஸ்வர்கமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். தங்களுடைய உடல் மனம் பொருள் மூலமாக பாரதத்தை ஸ்வர்கமாக ஆக்க வேண்டும். நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். வரதானம் தனது சம்பூர்ண நிலையின் மூலம் அனைத்து விதமான அடிமைத்தனத்தை அழிக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுக. தனது சம்பூர்ண நிலையின் மூலம் அனைத்து விதமான அடிமைத்தனத்தை அழிக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுக. விளக்கம்: நீங்கள் தனது சம்பூர்ண நிலையில் நிலைத்து விடும் பொழுது இயற்கையின் மீது கூட வெற்றி அதாவது அதிகாரத்தின் அனுபவம் செய்வீர்கள். சம்பூர்ண நிலையின் எந்த விதமான அடிமைத்தனமும் இருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட சம்பூர்ண நிலை அடைவதற்கு 3 விஷயங்கள் இணைந்து இருக்க வேண்டும். 1, ஆன்மீகம். 2, ஆன்மீக போதை. மற்றும் 3, கருணை உள்ளம். எப்பொழுது இந்த 3 விஷயங்களும் வெளிப்படையான முறையில் ஸ்தித்தியில் முகத்தில் மற்றும் காரியங்களில் தென்படுமோ அப்போதுதான் அதிகாரி மற்றும் இயற்கையை வென்ற ஆத்மா என்று கூற முடியும். ஸ்லோகன்: ஸ்ரீமத் என்ற கடிவாளம் உறுதியாக இருந்தால் மனம் என்ற குதிரை தறிக்கிட்டு ஓடாது. ஸ்ரீமத் என்ற கடிவாளம் உறுதியாக இருந்தால் மனம் என்ற குதிரை தறிக்கிட்டு ஓடாது. அவ்யக்தேஷாரா: அப்பவித்ரதாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். ஒருவேளை ஏதாவது அசுத்த விருத்தி நினைவு மற்றும் சங்கல்பம் இருந்தால் பிராமணன் என்ற ஸ்தித்தியில் நிலைத்திருக்க முடியாது. ஆகையால் அடி அடியிலும் எச்சரிக்கையாக இருங்கள். சிறப்பம்சங்களின் கூடவே ஒரே ஒரு பலவீனம் இருந்தாலும் ஒரு பலவீனம் பல சிறப்பம்சங்களை அழித்துவிடும். ஓம் சாந்தி.